సదా బాలరూపాపి విఘ్నాద్రిహంత్రీ మహాదంతి వక్త్రాపి పంచాస్యమాన్యా విధీంద్రాది మృగ్యా గణేశాభిధామే విధత్తాం శ్రియం కాపి కళ్యాణమూర్తిః. సుబ్రహ్మణ్య భుజంగ స్తోత్రం. భగవత్పాదాలు ఎడిన స్తోత్రంగళ్ళ శిలద முக்கியமான ஸ்லோகங்கள், லோகத்துல பிரச்சாரமா இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், எது ரொம்ப சாஸ்திர சம்பந்தமாகவும் இருக்கோ, பக்திக்கு ரொம்ப வழிபட்டிருக்கோ, அவைகள்ல சிலதை பார்ப்போம்னு ஒரு அபிப்பிராயம். அதுல முதல்ல கணேச பச்சரத்னம் பார்த்தோம், அடுத்ததாக சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு நம்ம சொல்றோமா, இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆறு உபாசனைகள்ல இது ஒரு முக்கியமான உபாசனை. பகவத் பாதாள் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு பேர் வச்சிருக்க. இந்த ஆறு உபாசனங்கள்ல சைவோபாசனம், சாக்தோபாசனம், காணாபத்திய உபாசனம், அதே போல கௌமார உபாசனம், விஷ்ணு உபாசனம், சூரியோபாசனம், இப்படி ஆறு மெத்தட்ஸ். இந்த ஆறும் ஆச்சாரியால் எப்படி உபாசனம் பண்ணும், தீட்சா விதிகள்லாம் எப்படி, என்னென்ன தர்மங்கள் உண்டு, அவைகளுக்கு பூஜைகள்லாம் உண்டு, என்ன இவைகள்லாம் தயார் பண்ணி வச்சார். இது போல தந்திராதி கிரந்தங்கள்ல இருக்க, சைவ சாஸ்திரத்துல சைவ ஆகமங்கள் இருக்க, அதே போலயே இந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய உபாசனமும் விசேஷமாக கௌமார ஆகமங்கள் எல்லாம் உண்டு. இந்த கௌமார உபாசனம் தட்சிண தேசத்துல ரொம்ப வியாபிச்சிருக்கு. நார்த் இந்தியாவுக்கு போனால் அங்கே வடநாட்டுல சுப்பிரமணிய சுவாமி உபாசனம் கொஞ்சம் குறைச்சல். இந்த ஊர்ல சுப்பிரமணிய சுவாமிய ரொம்ப விசேஷமாக உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதேபோல இங்க மட்டும் இல்ல, கர்நாடகா, கேரளா இப்படி தேசங்கள்லயும், ஆந்திர தேசத்திலயும் சுப்பிரமணிய உபாசனம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய தத்துவம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். வேதாந்தங்கள்ல பிரம்மம்னு சொல்லியிருக்கு. அந்த பிரம்மம்ங்கிறது வந்து ஃபார்ம்லெஸ், ஒரு உருவமும் இல்லை, ஆகாசம் மாதிரி எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், உருவமற்றதான ஒரு தத்துவம். ஆனா உருவமற்றதான தத்துவத்தை மனிதர்கள் உபாசிப்பது மிகவும் சிரமம் அறிவு. அதற்காக ஒரு உருவத்தை கொடுக்கணும். அதனால அந்த பிரம்மான்னு சொன்னது பிரம்மண்யம் ஆச்சு, அது உருவத்தோட சுப்பிரமணியம்னு ஆச்சு. சோ சுப்பிரமணியம்னு நீங்க சொன்னா அதுல வர்ச்சுவலா ரூட் வேர்டு என்ன இருக்கு, பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிதம் குஹாயம் பரமே வ்யோமன் அப்படின்னு தைத்தரியாதி உபனிஷத்துகள்ல எந்த பிரம்மத்தை சொல்றோ அதே பிரம்மம் தான் ஒரு உருவத்தை கொண்டு இருக்கு. சார், உருவத்தோட இருந்தா அதுக்கு ஒரு விசேஷமாக ஒரு பலம் சொல்லணும். உருவம் இல்லாததான நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் அப்படி அப்ஸ்ட்ரூஸா இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மத்துக்கு மோட்சம் பலம் பிரம்ம ஜானத்துக்குன்னு சொன்ன போதிலும், ஒரு உருவத்தோட நீங்க சொல்லி சில குணங்களோட நீங்க சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு பலம் சொல்லணுங்கிறது ஒரு வியவகாரம். என்ன பலம்னர், நமக்கு இருக்கக்கூடியதான சாம்சாரிகமான துக்கங்களை போக்கடிக்கிற, என்னென்னமோ துக்கங்கள் நமக்கு வருது எல்லாத்தையும் அப்பப்ப போக்கடிக்கிறவர். அந்த துக்கங்கள்ல என்ன எதில போக்கடிக்கிறார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்க்க போறோம். அபஸ்மாத குஷ்டய பிரமேக பிரமோத ஜ்வரோன்மாதி குல்மா மகாந்தா, இப்படி இந்த சரீரத்துல வரக்கூடியதான துக்கங்கள் இருக்க, வியாதிகள் இருக்க, ஆதிகள் இருக்க, அவைகள் எல்லாம் பகு சீக்கிரமாக நம்மளை விட்டு துரட்டி அடிச்சிடலாம். அதே மாதிரியே இந்த பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் இருக்கு பட்டல, அதனுடைய ஆவேசம், அந்த ஆவேசங்கள் வந்த போதிலும் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஒரு திருநீரை வச்சு விளையானால் சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது, அனுபவத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்டதான இந்த சுப்பிரமணிய சுவாமி, அவர் எல்லோரையும் ஒன்றா பார்க்கிற கடவுள். அது என்ன அப்படின்னா, சில பேர் தான் வழிபடுறான்னு இல்லை, இந்த சங்கத்துல இருக்கக்கூடியதான ஏற்றத்தாழ்வுல இருக்கிற எல்லா மனுஷியாலும் அவரை வழிபடுறார். அதனால்தான் அவருக்கு தேவயானின்னு ஒரு ஆத்துக்காரி. யாரு? தேவலோகத்துக்கு சேர்ந்தவள், இந்திரனால் வளர்க்கப்பட்டவள். அந்த தேவயானியும் கல்யாணம் பண்ணிருக்கார். குரத்தி மகளா இருக்கக்கூடியதான வள்ளியும் கல்யாணம் பண்ணிருக்கார். அப்ப தேவயானின்னு ரொம்ப விசேஷம், தேவலோகத்துல பிறந்தவள், தேவதா சம்பந்தமான ஸ்திரீ, அவளையும் கல்யாணம் பண்ணிருக்கார். வள்ளின்னு குரத்தி குலத்துல பிறந்தவள், அவளையும் கல்யாணம் பண்ணிருக்கார். இது என்ன சொல்றது? சமானமா பார்த்துருக்கார். எல்லோருக்கும் அவருடைய அருளானது உண்டு அப்படின்னு சொல்லு. பிரம்மம் எல்லாத்துக்கும் சமானம் தானே? ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஒருத்தர் கம்மின்னு இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த தெய்வமும் சகுண உருவத்திலையும் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கார். இப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு விசேஷமான பலங்கள் உண்டு. அதுல ஆச்சாரியா அந்த சுப்பிரமணிய சுவாமி பத்தி இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இதுக்கு இந்த ஸ்தோத்திரத்துக்கு புஜங்க பிரயாத விருத்தத்துல இருக்கிறதுனால புஜங்க பிரயாதம்னு பேர். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறோம். இந்த புஜங்கம்னு பாம்புன்னு அர்த்தம். புஜங்களை அங்கங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறது. புஜமே அங்கம். அது வேற கை இருக்கோ கால் இருக்கோ பாம்புக்கு? இல்ல, கைகால் இல்ல. ஆனா எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறதோ அல்லது எல்லாவற்றையும் நடக்கிறதோ போறதோ ஓடுறதோ எதனால பண்றது? புஜங்கத்தினால பண்றது, புஜங்கள்னால பண்றது. ஆயால் அதுக்கு புஜங்கம் அப்படின்னு. அந்த புஜங்கம் பாம்பு எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நெளியறதோ அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் நெளியறதாம். சோ இந்த புஜங்க பிரயாத விருத்தம்னு எப்படி அது படிக்கிற காலத்துல பாம்பு நடக்கிறா போல இருக்கும் அப்படிங்குறது. சதாபால ரூபா பிவிக்னந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாத்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோததே மே முகாநிஸ்தரந்தே கிரச்சா விசித்திரம். எல்லா ஸ்லோகங்களும் இதே தான். வேற ஒண்ணும் வேற இன்னொரு விருத்தமே வராது. அந்த விருத்தம் இது. அதனால என்ன, எல்லோரும் சாதாரணமாக சொல்லக்கூடியதான விருத்தம். ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸி டு ப்ரொனவுன்ஸ். அதோட நம்மள சொல்றதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மெட்டோட இருக்கும், உயர்ந்ததான அர்த்தத்தையும் இருக்குது. ஏதோ சொல்றதுக்கு சுலபம் இனிமையா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, உயர்ந்ததான ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த விருத்தத்துல சுப்பிரமணிய சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற. அதோட மட்டுமல்ல, இந்த சுப்பிரமணிய சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே அவருடைய மந்திரத்தையும் அதுக்குள்ள சேர்த்து ரகசியமா வச்சுருக்க. அதுல முதல்ல நம்ம எதை பண்ணாலும் என்ன சம்பிரதாயம், மகாகணபதியை ஸ்தோத்திரம் பண்ணணும். மகாகணபதியை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களை வணங்குறதுன்னு வச்சுருக்கோம். ஏன்? பிரத்யூக நாசகா, இடையூறுகள்லாம் இருக்க விட. நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அப்டகல்ஸ் வருது, இடையூறு வருது. பாபம் சார், எந்த ஜென்மாவில் பண்ணினோமோ அந்த பாபம் எதை எடுத்தாலும் தொட்டகாரியம் ஆறதோ, தொட்டகாரியம் ஆயிடுதுன்னு அப்புறம் மனுஷன் பகவானே நினைக்க மாட்டானே, நானே பகவான் நினைச்சுடுவானே. இப்ப விவகாரம் என்ன, ஏதோ அப்படி அப்டக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் போகிறதுக்காக சுப்பிரமணிய சுவாமி பிரசாதம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக முதல்ல கணபதியை ஸ்தோத்திரம் பண்ற. அந்த கணபதியை விரோதாபாச அலங்காரத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அது பாருங்க, சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி. இப்ப யாரோ அந்த கணபதினு சொல்ல மாட்டேங்கிற, யாரோ ஒருத்தர் இருக்க. அவர் யாருன்னு? விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. காபி கல்யாணமூர்த்தி, நன்மையே உருவம் எடுத்தவர் ஒருவர். கல்யாணம் நல்லது, ஆஸ்பிஷியஸ்னஸ். இந்த நன்மையே ஒரு உருவம் எடுத்திருக்குமே ஆனால், அந்த கல்யாணமே மூர்த்தியா இருக்குமானால், நம்ம ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இப்படிதான் பார்த்திருக்கோம். கல்யாணமூர்த்தி பார்த்திருக்கடா, எங்கேயும் கல்யாணம் தான், சர்வதா சர்வகாலமும் நல்லதான், ஒரு சோகனமான ஒரு ஸ்வரூபம். அப்படி எப்பொழுதுமே நல்லா இருக்க கூடியதான ஒரு கல்யாண மூர்த்தி இருக்கார். அவர் யாருன்னு எனக்கு தெரியலங்கிறார், அவருடைய பேர் தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு கல்யாண மூர்த்தி இருக்கு. இந்த மூர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால காபி கல்யாண மூர்த்தி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வந்து விதத்தாம், எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். யார் சார் அவர்? விதீந்திராதி மிருக்யா. பிரம்மதேவர் என்ன, இந்திரன் என்ன, அவளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஏண்டா அவ காரியம் நடக்கணுமே, காலம் பிறந்து பகவான் ஸ்தோத்திரம் பண்றது எதுக்குன்னு நமக்கு இன்னைக்கு ஒழுங்கா போகணும், தினம் முழுக்க சௌக்கியமா ஆனந்தமா போகணும், வேற ஒன்றும் ப்ராப்ளம் வரப்படாது, மனசு நோகப்படாது அப்படின்னு பகவான பிரார்த்திக்கணும். அப்படி யாருன்னு நீர் மட்டும் இல்ல, விதீந்திராதி முருக்யா, விதி பிரம்மதேவன், இந்திரன், அவளே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம், அவரை தேடிட்டு இருக்காளாம். எங்க கணபதி இருக்கார், அவருடைய தத்துவம் என்ன ஏதுன்னு முருக்யம்னு தேடுறதுன்னு அர்த்தம். அவளுக்கே மனசுல பிடிக்க மாட்டேங்கிறது, ரொம்ப நாள தியானம் பண்ணினாதான் கணேசனுடைய சுரூபம் மனசுல நிக்கிறது. விதீந்திராதி முருக்யா கணேசாபிதாமே, அந்த கணேசன்னு பேர் அவருக்கு. அபிதா, அபிதான்னா சொல்லு, அந்த சொல்லுக்கு பொருள். கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம், எங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணட்டும். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மதேவரும் இந்திரனும் முதலிய தேவதர்கள்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடியதான ஏதோ ஒரு கல்யாண மூர்த்தி க்ஷேமத்தை கொடுக்கிறவர், அவர் கணேசன் என்ற பெயரோடு இருக்கிறவர், எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். அந்த கணேசன் எப்படி இருக்கார், சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி, சதா பாலரூபா, எப்பொழுதும் குழந்தையாகத்தான் இருக்கார். கணேசன் தாத்தா கணேசனை பார்த்திருக்கலாம், எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி தான் இருப்பார், எந்த போட்டோலையும் எந்த உருவத்திலையும் எந்த பட்டாலும் குழந்தை மாதிரி தான் இருப்பார். அவருக்கு வந்து எவ்வளமாக இருக்கிறதோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன குழந்தை மாதிரியே இருந்துட்டு இருக்கார். குழந்தைகளுக்கெல்லாம் சிரிப்பூட்டின்றே இருக்கார், எல்லாருக்கும் அந்த குழந்தை பருவம் அது போகவே இல்லை, எப்பொழுதும் துதிக்கையை ஆட்டிண்டே கையில லட்டு வச்சுண்டு இப்படி பண்ணிட்டு இருக்கார். சதாபால ரூபாபி, சின்ன குழந்தையாத்தான் இருக்கார், ஆனா என்ன பண்றார், விக்னாத்ரி ஹந்திரி, இடையூறுகள மலை இருக்கு பார்த்தீங்களா, மலை மாதிரி இடையூறுகள் இருந்தாலும் அது அப்பொழுதே கொண்டுபடுற. இது சின்னதா இருந்த குழந்தை என்ன சார் பண்ணும், சின்ன ஏதோ ஒரு சின்ன பொருள் இருந்தா எடுக்கும், ஒரு பெரிய மலை இருந்தா அதே தான் பண்ண முடியும், பெரியவர்களாலேயும் பண்ண முடியாது. அதுக்கு மிஷின் கொண்டு வந்து டைனமைட் வச்சு அதை உடச்சு ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மலையை உடைக்கிறோம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு, சின்ன குழந்தையா இருந்த போதிலும் மலை போன்றதான பெரிய பெரிய இடையூறுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கொள்ளுகிறார். அதெல்லாம் விரோதம், குழந்தை குழந்தையால செய்ய முடியாததான காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். சதாபால ரூபாபி விக்னாத்ரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாசியமான்யா, இவர் முகம் எப்படி இருக்கு தெரியுமானா, மகாதந்தி வக்ராபி, தந்தி தந்தமுடையது, தந்தி தந்தங்கள் எது, யானைக்கு இருக்கிற தந்தம். சோ யானைகள் தந்தமுடையது யானை, பெரிய யானை, அந்த யானையினுடைய முகமே தன் முகமாக வைத்துக் கொண்டிருந்த போதிலும் பஞ்சாஸ்யமான்யா, ஐந்து தலைகள் இருக்கக்கூடியதால் பரமேஸ்வரன் இவரை துதிக்கிறாராம். பஞ்சாஸ்யம்னா ஆசியம்னா வாய், சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் இப்படிலாம் அஞ்சு வாய் இருக்கவருக்கு, அப்படிப்பட்ட அஞ்சு தலை இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்காரே, அவரே இவரை ஸ்தோத்திரம் பண்றாராம். பஞ்சாஸ்யமான்யா, இது அப்பரண்டா நீங்க பார்க்கும்பொழுது அதுல விரோதம் இருக்கா போல தோன்றது. யானைக்கும் சிம்மத்துக்கும் விரோதம் உண்டு, சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னு பேர், அங்க பஞ்சான்னு அஞ்சுன்னு அர்த்தம் இல்ல, பஞ்சாவது விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம், பஞ்சகட்சங்கிற, அதனால பஞ்சம்னு விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம், வைடுன்னு அர்த்தம். அந்த சிம்மத்துக்கு எப்படி இருக்க, அதனுடைய வாக்கானது வைடா இருக்கு, அதனால சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னு பேர். இந்த பஞ்சாஸ்யத்துக்கும் யானைக்கும் ரொம்ப பயம், பரஸ்பர விரோதம். இது என்ன, சொப்னத்துல யானைக்கு சிம்மம் சொப்னத்துல வந்தாலே அந்த யானை நடுங்கி பிராண்ட விட்டுருமா, ஏ யானைக்கு எதிர்க்க சிம்மம் வந்தா அந்த சிம்மத்தை பிடிச்சது துதிக்க ஒரு அடி அடிச்சுன்னா சிம்மம் பிராண்ட விட்டுரும். ஆனா சிம்மம் மட்டும் எப்படி பண்ணு தெரியுமோண்ணா, அதன் மேல குதிச்சு அதனுடைய கண்டஸ்தத்துக்கு மேல ஏறி அதனுடைய கபாலத்தை ஒரு அடி அடிக்கும், அப்பவே எழுந்துடும். சோ அந்த பிளாஷ் ஆஃப் அ செகண்ட்ல இதை பார்க்கறதுக்கு முன்னால சிம்மம் விட்டுரும். சிம்மம் மகாவேகமாக வரக்கூடியதான பிராணி, யானை பாவம் இருக்கிறதுலயே சமோ குண பூயிஷ்டம், இதானவன் தான் நடக்கும். அது எப்பவுமே வேகமா ஓடி இடி பார்க்கறது ரொம்ப ரேர், அதுக்கு மதம் ஜாஸ்தியானதான் ஓடும். சாதாரண காலத்துல நிதானமா இருக்காது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சிம்மத்துக்கு சொப்னத்திலேயே சிம்மம் வந்துருத்தேன யானைக்கு சொப்னத்தை விட்டுரும். அதனாலதான் சொல்லுறா சிம்ம சொப்னம் அப்படின்பா லோகத்துல. இந்த சிம்ம சொப்னம்ங்கிறது எங்க இருந்திருக்க, யானைக்கு சிம்மம் சொப்னத்துல வந்தா யானையும் போயிடும் அப்படின்னு. அவ்வளவு பெரியதான ஒரு பிராணியாக இருந்த போதிலும் அந்த சிம்மம் சொப்னத்துல வந்தாலே பிராணம் விட்டுருமே, அது மாதிரி அவளுக்கு பரஸ்பர விரோதம். ஆனா இங்க எப்படி இருக்கு, இது யானை முகமுடையவர், யானை முகம் மட்டும்தான் சிம்மத்தை கண்ட பயப்பட வேண்டாமா சார், கொண்டுபிடுவோம் இல்ல. இந்த சிம்மம் என்னது, சிவசிம்மம் இது, பரமேஸ்வரன் அஞ்சு தலை உடையவர். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த லோகத்துக்கு விரோதமா இவர் இந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்றது, அவரும் எந்த காரியமும் நடக்கணுமே, ஆனால் கணபதி அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் அது. பரமேஸ்வரன் கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனாதான் உங்க காரியம் ஆகும் அப்படின்ட்டு, வேற வழி இல்லை, அவரையும் ஸ்தோத்திரம் பண்றாராம். சோ இந்த ஸ்லோகத்துல இப்படி ஆரம்பத்துல விரோதமாக இருக்கு, சதாபால ரூபாபி, எப்பொழுதும் சின்ன குழந்தை உருவத்துல இருந்த போதிலும் குழந்தையால செய்ய முடியாததான விக்னாத்ரி ஹந்திரி, விக்னாத்ரி மலை போன்றதான இடையவர்களை கொல்லக்கூடியதும், மகாதந்தி வக்ராபி உயர்ந்ததான ஒரு யானை, பெரிய யானையினுடைய முகம் உடையவராக இருந்த போதிலும், பஞ்சாசிய மான்யா, பஞ்சாசியனான பரமேஸ்வரனால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். அப்படி ஒருத்தர் இருக்கார், விதீந்திராதி மிருக்யா, பிரம்மதேவரனா இந்திரனா இப்படி பல தேவதைகளால தேடப்படுபவருமான கணேசாபிதா, கணேசங்கிற பேர் இருக்கிறவர் மே எனக்கு விதத்தாம் ஸ்ரீயம், நல்லதை உண்டு பண்ணட்டும், சௌக்கியத்தை கொடுக்கட்டும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீயம்னு சொன்னா ஐஸ்வர்யம் க்ஷேமம் இவைகள் ஸ்ரீயம். அவர் யாரு, காபி கல்யாணமூர்த்தி, அவர் இன்னர்னு தெரியலையே, அப்படி ஒரு கல்யாணத்துக்கே க்ஷேமத்தையே கொடுக்கறதுக்காக உருவெடுத்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த கணேசன், எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் இப்படின்னு கணேஸ்வரனை ஸ்தோத்திரம் என்றார். அதற்கு பிறகு ஏதோ நான் சுப்பிரமணிய சுவாமி பத்தி எழுதுறேன்னு நினைக்கிறேன், ஆனா பியாண்ட் மை கெபாசிட்டி அப்படிங்கிறார். பகவத்பாதாலே சொல்றார், இது எழுத முடியாதவரை பத்தி. என்ன சுப்பிரமணியம்னா என்ன அர்த்தம், பிரம்மம், பிரம்மத்தை சொல்ல முடியுமா வாயில, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது, தட் விச் டிரான்சன்ஸ் ஆல் யுவர் மைண்ட்ஸ். நம்ம புத்தி சக்தி கொஞ்சமா தான் இருக்கு, இந்த புத்தி சக்தி கொஞ்சத்தை தான் பார்க்கும், எல்லாத்தையும் தாண்டு கடந்து இருக்கிறவர், அபவ் ஸ்பேஸ் அபவ் டைம். எப்படி சார் கேட்கிறவர், அவரை எப்படி நினைச்சு பார்க்க முடியும், அப்படிப்பட்டதான அவரை நான் சொல்லணும்னு நினைக்கிறது தப்பல்லவா, முடியாத காரியம் அல்லவா, இருந்தாலும் அவரை சொல்றேன் ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நமக்கு ரொம்ப கெபாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நஜானாமி சப்தம் நஜானாமிசார்த்தம், இந்த கம்யூனிகேஷன் இருக்க இது எப்படி வருது, கம்யூனிகேஷன் பல வகைகள் இருக்கு. ஒன்னு வெர்பல் கம்யூனிகேஷன், அது ஒண்ணுதான் சாதாரணமா நமக்கு பார்த்தது. விஷுவல் கம்யூனிகேஷன், நாட்டியம் ஆடினா அந்த ரசங்கள்லாம் சொல்றால, சுங்காரம் வீரம் பீபத்சம் இப்படிப்பட்டதான பலன் இவைகளை நம்ம பார்க்கிறோம் டான்ஸ்ல, அவள் சொல்லி கொடுக்க இது இது இப்ப நடக்கிறது அப்படின்னு கையால சௌங்கியம் பண்றேன் இப்படி அப்படிங்கிறேன், இதெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன். வர்பல் கம்யூனிகேஷன், என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் உங்க மனசுக்கு வரும்படி பண்றது. இந்த விஷுவல், இந்த வர்பல் கம்யூனிகேஷன் இருக்க இது எப்படி பண்ணிருக்கோம், வேர்ட்ஸ், நம்ம பதங்களை உபயோகிக்கிறோம். இந்த பதங்கள்ல உபயோகித்தோமே ஆனால் வாக்கியமானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது, ஒவ்வொரு பதமும் அர்த்தத்தை கொடுக்கல. மைக் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆத்துக்கெடுத்துன்னு போகணுமா, உடைக்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, மைக்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா என்ன, மைக்கானது சத்தத்தை பெருசாக்குறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுது. அப்ப விவகாரம் என்ன லோக்கத்துல, ஒலி சென்டென்ஸ் வில் கிவ் யூ தி டோட்டல் மீனிங், அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்காக நீங்க வேர்ட்ஸ் வேணும். இந்த பதங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு, பதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது, பதமானது தன்னுடைய அர்த்தத்தை இட் கிவ்ஸ் தேர் மீனிங். அந்த மீனிங் கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னு, அந்த மீனிங் வேர்ட்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சேர்றது, சேர்ந்து தட் கிவ்ஸ் யூ டிஃபரெண்ட் மீனிங். இந்த பதமே இல்ல, இந்த அர்த்தமே இல்ல, வேற அர்த்தமும் கொடுக்கலாம். அப்பா வந்து பையனை பார்த்து விஷம் சாப்பிடுனார். பையன் கூட போய் கொஞ்சம் விஷம் ஜாட் பாய்ச்சன் எடுத்து சாப்பிட வேண்டியதா? என்ன அர்த்தம்? அங்கே சந்தர்ப்பம் என்ன? எதிராத்துல சாப்பிடுறேன்னு சொன்னான். எதிராத்துல சாப்பிட கூப்பிட்டுருக்கா, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா திடீர்னு என்ன வந்து, நமக்கும் அவருக்கும் மூணு ஜெனரேஷனா விரோதம். நீ அவாத்துல சாப்பிட்டியா? ஆனால் நான் ஏதாவது தலைவலி கால் வலி வந்ததுன்னா அவளால் தான் அந்த சாப்பாடுனால தான் வரும்னு ஆயிடும். ஸோ பெட்டர் போகாது. அந்த போகாதேன்னு சொல்றதுக்கு பதிலா விஷம் சாப்பிடு அப்படிங்கிற இந்த விஷம் சாப்பிடுங்கிறது விஷம்ங்கிற பதத்துக்கு விஷம்னு அர்த்தம், பூங்குஷ்வான்னா சாப்பிடுன்னு அர்த்தம், விஷம் சாப்பிடுன்னா என்ன அர்த்தம், விஷத்தை குடின்னு அர்த்தம். ஆனா அங்க அது அர்த்தம், அந்த சந்தர்ப்பங்கள் பிரகரணம் நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்றது, விஷம் பூங்குஷ்வானா எதிராத்துல சாப்பிடாது. அதே போலயே யாருக்கோ கல்யாணம் நடந்தது, கல்யாணம் நடக்க போறது, அவ அதுல அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லு. அது அவ அந்த பையனுக்கு பாக்கறேன் பொண்ணு அப்படின்னு சொன்ன. அந்த மாமி சும்மா இருக்கப்படாதோ, கணத்துல தள்ளலாமே பொண்ணுன்னா வியாபாரம் இப்படியா சொல்றது? வேணும் சரி பண்ணக்கூட கல்ல கட்டிக்கிட்டு கணத்துல தள்ளி விடுறதா? என்ன அர்த்தம்? அந்த சந்தர்ப்பம், அந்த அந்த ஒரு சம்பந்தம் வேண்டாம். இதுல கிராமத்துல பேசுவா, இப்ப எல்லாம் சிவிலைசைஸ்டு சொசைட்டில அப்படி பேசுறது இல்ல. பழைய வேலை அப்பட்டமா பேசி விடுவா. கணத்துல தள்ளுன்னு, கணத்துல தள்ளுன்னு என்ன அர்த்தம்? நிஜமாவே பொண்ணை தள்ளுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா என்ன அர்த்தம்? இந்த சம்பந்தம் வேண்டாம். லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். அப்ப என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் வேர்ட் மீனிங்ஸ் ஜாயின்ட் டுகெதர், உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கறதுங்கிறது நிர்பந்தம் இல்ல. சில சமயத்துல கொடுக்கலாம், சில சமயத்துல கொடுக்காமலும் போகலாம். ஆகையால் சென்டென்ஸ் மீனிங் வேற. நாம் எப்படி ஒருத்தருக்கு நம்ம மனசுல இருக்கிற அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு எப்படி சொல்றோம்? பதங்கள்னால தானே சொல்றோம், வாக்கியத்தினால தானே சொல்றோம். வாக்கியத்தினால சொல்லணும்னா முதல்ல பதம் எனக்கு தெரியணும். பதத்தை தெரியறது மட்டும் இல்ல, அத பதத்தினுடைய மீனிங் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியணும். ஏதோ சொல்ற சார் ஒன்னும் புரியலைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லி கண்டசோஷம் தான். என்ன, நான் சொல்ற பதங்களுக்கு அர்த்தம் புரியணும், அல்லது இந்த அர்த்தம்னு சொன்னா அதுக்கு தகுந்த பதம் நான் சொல்லணும். ஸோ ஸ்பீக்கிங்குக்கு இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்ட் மனசுக்குள்ள அந்த குடுகுடாயதே உள்ள ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார், அதை சொல்றதுக்கு வேண்டியதான வேர்ட்ஸ், அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அந்த சமயத்துல வரமாட்டேங்குது. வந்த பிறகு அது எப்படின்னு அதை கரெக்டா ஒன்னோட ஒன்னு சேரணும். அது சேராம ஆர்டர் மாறி போயிடுத்தனால வேற அர்த்தத்தை கொடுத்துரும் சம்டைம்ஸ். அப்புறம் அந்த வேர்ட்ஸ் இதயத்துல இருந்து அப்படியே வெளியில வரணும். அது சொல்றதுக்கு முன்னால நாபி கிருத் கண்ட ரசனா, சில எழுத்துகள் நாபியில இருந்து வருது, சில இடத்துல கண்டத்துல இருந்து வருது, சிலது வாக்குல இருந்து வருது, சிலது உதட்டுல இருந்து வருது. பாபா பாபாமா சொல்லணும்னா ரெண்டு உதடு சேர்த்தாகணும். வா அப்படின்னு சொல்லணும்னா மேல் பல் வரிசை கீழ் உதட தொடணும். அப்படி இந்த தொண்டையில இருந்து வரணும். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அது வெளியில வரப்ப ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் சம் எனர்ஜி. சில பார்ட்டை நீங்க அசைக்கணும். இதெல்லாம் பண்றதுனால தான் ஆஃப்டர் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசின பிறகு யூ வாண்ட் ரெஸ்ட். ஏஸ் வாங்க, வெறும் பேச்சுத்தானே இருக்கு, பேச்சுத்தான் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் நிறுத்தி விடுவேன். அப்ப என்ன சம்மட்ட எனர்ஜி ஸ்பெண்ட். இப்ப ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் பதம் வேணும், அதனுடைய அர்த்தம் வேணும். அது ரெண்டும் இருந்தால் தானே வாக்கியம் வரும். அந்த வாக்கியத்தை நான் சொன்னா தானே புரியும். ஸோ என் மனசில் இருக்கக்கூடியதான ஐடியாவை உங்கள் மனசுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா முதல் என்ன பண்ணும், ஒரு சென்டென்ஸ் வேணும். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்காக வேர்ட்ஸ் வேணும். அந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியணும். இத்தனை தெரிஞ்சிருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். இதுதான் பரா பசியந்தி மத்தியமா வைகரின்னு நாலு விதமான சப்தங்கள் இப்படி நடக்கிறது லோக்கத்தில். ஆனால் எனக்கு என்ன தெரியும், நஜானா அமி சப்தம், சப்தமே தெரியாது. நஜானாமி சார்த்தம், அர்த்தம் தெரியாது. நஜானாமி பத்யம், பத்யம் ஒன்றும் தெரியல. நஜானாமி கத்யம், பொயட்ரியும் எழுத தெரியல. ப்ரோஸ் எழுத அதை விட கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோ. பொயட்ரி எழுதிவிடலாம், ரைட்டிங் குட் ப்ரோஸ்ங்கிறது டிஃபிகல்ட். ப்ரோஸ் எழுதி எல்லாரும் நல்லா எழுதுறா சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல ரஷ்யன் ஒருத்தர் தான், நீங்க எழுதினா அது நன்னா இல்லைங்கிறான். என்ன சார் அவர் எழுதி அதபடி சில பேர் வச்சுதான் வருவோம். அப்ப விவகாரம் என்ன, கத்தியம் எழுதுறது ரொம்ப கஷ்டம், பத்தியம் ஏதோ எழுதி விடலாம். இது விவகாரம், நமக்கு வேர்டு தெரியல, மீனிங் தெரியல, போயட்ரி தெரியல, ப்ரோஸும் தெரியல. ஆனா ஐடியா என்ன இருக்குன்னு சுப்பிரமணிய சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணணும். முடியுமா முடியுமா? அவரே அப்பாற்பட்டவர், சப்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த சப்தஸ்வரூபத்துக்கும் அர்த்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கக்கூடியதான அவரை போற்ற, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான சருக்கு என்னடா ஒண்ணுமே இல்லையே, அவுக்கே நெக்ஸ்டார் அதான் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்தியம் நஜானாமி கத்தியம். ஆனா என்ன, சிஜே காஷடாஸ்யா ஹிருதித்யோததேமே, இருந்த போதிலும் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகர்ய சமுத்யதா, அங்கே பார்த்தோம் இல்லையா? அதே போல சிதேகா ஒரு சைத்தன்யம் உள்ளது. இந்த சுப்பிரமணிய சுவாமியும் அம்பாளும் ஒண்ணுதான். அம்பாளுடைய சக்தி தான் அவர் கையில வேலா வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பேரு, சக்தி தரன். திருச்செந்தூர்ல அவர் தாரகாசுரனோட யுத்தத்துக்கு போறார். அந்த தாரகாசுரன் சூரபத்மன் இப்படி இவெல்லாம் அறக்கர்கள். அந்த சூரபத்மன்னா என்ன பண்ணினா, இந்த நம்ம ஊர்ல இருக்கா போல அண்டம் இருக்க, இதே போல ஏழு ஈரேழு பதினாலு புவனங்கள் சேர்ந்து ஒரு அண்டம்னு பேர். பூலோகத்துக்கு மேல புவஹா சுவஹா மகஹா தபஹா ஜனஹா சத்யம் அப்படின்னு ஏழு லோகங்கள். பூமிக்கு கீழே ஒரு ஏழு லோகங்கள், அத்தல வீத்தல சூத்தல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாளம். இத்தனை ஏழு ரெண்டு பதினாலு லோகங்கள்லயும் ஜனங்கள் இருக்கா, ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. நம்ம ஊர்லயே பாருங்க, நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், சைனாக்காரால் ஒரு மாதிரி இருக்கா, ஜப்பான்காரால் இந்த ஊர்லயும் இப்படி இருக்கே. இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்தை போனாலும் அங்க இருக்கிற பிராணிகள்லாம் எப்படி இருப்பா, டிஃபரெண்டா இருக்க. இது மாதிரி இந்த பதினாலு லோகங்களும் சேர்ந்தா எத்தனை இருக்க, ஒரு அண்டமா. இது மாதிரி ஆயிரம் அண்டங்களை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா பாருங்க. சஹசிரண்ட போக்தா ததா சூரநாமா சூரபத்மன் ஒருத்தர் ஆயிரம் அண்டங்கள் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தானா. நம்ம ஏதோ ஒரு சின்ன 400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டர் அது வச்சுட்டு நம்ம என்ன கர்வமா பேசிட்டு இருக்கோம். அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அசஸ் பண்ண முடியுமா அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல? ஆயிரம் அண்டங்கள் ஒண்ணு அவர் கையில இருந்தது விவகாரம் முழுக்க. அவர் வந்து சுப்பிரமணிய சுவாமியோட சண்டைக்கு வந்திருக்கார். சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார், அம்ப விட்டார். அவர் என்ன பண்றார், ஒரு அண்டத்துல ஒரு லோகத்துல இருந்து அம்ப விடுறார். திரும்பி இந்த அண்டம் இந்த சுப்பிரமணிய சுவாமி கையில இருந்து அம்ப வரத்துக்குள்ள ஹி சேஞ்சஸ் தி பிளேஸ், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கார். சோ இவர் போட்ட அம்பெல்லாம் எங்கேயோ போய் இடிக்கிறது அவர் தொடவே இல்லை. அவர் போட்ட அம்பெல்லாம் கரெக்டா சுப்பிரமணியன் எங்க இருந்தாலும் இவர் தானே டார்கெட்ட, கரெக்டா இங்கே போடும், இவர் வேற லோக்கத்துக்கு போக முடியல. இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம அம்பு நம்ம மேல அம்பு விழுந்தது, நம்ம போட்ட அம்பெல்லாம் எங்கேயோ போறது, ஒன்றும் தாக்கவே இல்லை. அவங்க எந்த தானே தாக்கிறதுக்க, தாக்கவே இல்லை. என்ன பண்றது, பெரிய ப்ராப்ளம் வந்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு வேற வழியே இல்ல, அம்மாவை போய் சரணாகதி அடைஞ்சாராம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே, சக்தியை போய் சரணாகதி அடைஞ்சார். அம்மா பார்த்தாளா, இதுவரைக்கும் இல்லாததான ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி கொடுத்துருக்கா. இதுவரைக்கும் இல்ல அந்த ஆயுதம், சக்தி வேலுங்கிற ஒரு ஆயுதம் வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. அந்த ஆயுதத்தை அம்பாள் தயார் பண்ணி அந்த சக்தியை அவர்கிட்ட கொடுத்து இப்ப இதோட யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த சக்தியை கையில வச்சுண்டு அம்ப போட்டார். அந்த அவனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதான கெப்பாசிட்டி நின்று போச்சு. அவன் மாயா சக்தியினால எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தான். அடுத்த வருஷம் இதை போட்டதுமே சக்தி நின்று போச்சு அவருக்கு. என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிட்டானோ இல்லையா, இவர் பாட்டுக்கு அம்ப போட்டார் கொண்டுட்டார் விவகாரம் முழுக்க. அது இருக்கிற பரியந்தம் அவரை ஜெயிக்க முடியல. அவருக்கு போக முடியாம அந்த சக்தியை நிறுத்தினதுமே இவர் அம்ப போட்டார், ஜெயிக்க விட்டார். அதனாலதான் சக்தி ஆயுதம் இருக்கிறதுனால அவருக்கு சக்தி தரார் பேர். சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பேரு, சக்தி தரன் அப்படிங்கிறது. அந்த வேலானது அது அதே ரத்ன வேலுங்கிறார், அதே போலயே வெள்ளி வேலுங்கிறார், வெற்றி வேலுங்கிற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா வேலுங்கிறது ஒண்ணுதான், அது அம்பாளுடைய ஸ்வரூபம், அது அம்பாளுடைய சக்தி அதை கொடுத்தது. ஆகையால் சக்தி தராம வேலையே தனியா வச்சு பூஜை பண்றது. சுப்பிரமணிய சுவாமியுடைய சகல சக்தியும் வேல்ல இருக்குன்னு சுப்பிரமணியனுடைய போட்டோவோ அல்லது அவருடைய உருவமோ இல்லாமல் வெறும் வேலையே விட்டு பூஜை பண்ண கூடியதான ஸ்வரூபங்கள்லாம் இருக்க உபாசனா மார்க்கத்துல. அதே போலயே அவர் சுப்பிரமணிய சுவாமி சரவண பவஹா, நானல் காட்டுல பிறந்தார், அதனால் அவருக்கு சரவணே சரவணே பவஹா, வனம்னா காடு, அந்த நானல் காடுல பிறந்தார், அதனால சரவண பவஹா. சம்ஸ்கிருதத்துல ராக்கு மேல நான் வந்ததுன்னா நாயிடம், சரவணாங்கிறது சரவணான்னு, சரவண பவஹா அப்படின்னு. அப்படி அந்த சரவண பவனா இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவரை நம்ம அடையணுமே ஆனால் என்ன வேணும்னா இதயத்துல சைத்தன்ய அக்னி இருக்கணும். சிதேகா, அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை நம்ம தியானம் பண்ணணும். அந்த சிதகிரி குண்டத்திலிருந்து பகவான் பிறந்திருக்காரு. எப்படி? ஷடாஸ்யா, ஆறு முகத்தோட பிறந்தார், அதனால அவருக்கு ஆறு முகம்னு பேர். ஆறு முகங்கள் இருக்கு அவருக்கு. பிறக்கிறப்ப ஆறா பிறந்தார். ஆறு மார்க்கங்கள், சப்தாத்வா அர்த்தாத்வா இப்படின்னு தனியா ஷடத்வாதீத ரூபிணி சொல்றா இல்லையா, அந்த ஆறு அத்வங்களுக்கும் ஆறு மார்க்கங்களா ஆறா பிறந்தாரா. பிறந்த பிறகு அந்த கிருத்திகா தேவதைகள் அவ வந்து என்ன பண்ணினா, இந்த ஆறு சரீரத்தையும் தனித்தனியா அழுதுன்றத அதை சேர்த்து ஒன்னா பிடிச்சாளா. பிடிக்கும் பொழுது சரீரம் ஒன்னாச்சு. ஆனா ஆறு சரீரம் முதல்ல பிறந்த ஆறு ரெண்டு பன்னெண்டு கை இருக்க, அதெல்லாம் பன்னெண்டு கை அப்படி இருந்துருத்தான். ஆறு முகங்கள், பன்னெண்டு கண்கள், இப்படியே வந்துருத்த அவருடைய ஸ்வரூபம். அதனால அவர் ஷடாசியா. அப்பா வரமா பரமேஸ்வரனுக்கு எத்தனை தலை? அஞ்சு தலை. இவருக்கு என்ன, அதை விட ஒண்ணு ஜாஸ்தினா ஷடாசியா. என்ன ஜாஸ்தின்னு, அம்மாவுடைய ஸ்வரூபமும் அங்கே சேர்ந்துருக்கு. அம்மாவுக்கு ஒரு முகம், பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகங்கள், அந்த ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி சாமரஸ்யத்தினால ஏற்பட்டதார் ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இவருக்கு ஷடாஸ்யா, சிதேகா ஷடாஸ்யா, ஹிருதித்யோததேமே, என்னுடைய மனசுல தோன்றது, இதயத்துல தோன்றது. இது அவரை தியானம் பண்ணினே, தியானம் பண்ணும் பொழுது இதயத்துல ஒரு ஹோம குண்டம் இருக்கு, சிதக்கிரி குண்டம், சைத்தன்ய ஸ்வரூபம், அந்த சைத்தன்யத்தினால தோண தொடங்கிட்டு என்ன தோன்றதுன்னு, இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய உருவம் தோணித்து, அந்த தோணின உருவம் என்ன பண்றதுன்னு, முகநிசரந்தே கிரஸ்தாபி சித்திரம், முகநிசரந்தே, வாயிலிருந்து தானா வார்த்தைகள் வருது. அதனால இது வந்து லேபர்டு கம்போசிஷன் இல்ல, இது பண்ணி அது பண்ணி அந்த வார்த்தை போடலாமா இந்த வார்த்தை போடலாமா. ஒரு எஸ்ஏ எழுதணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமோ, நான் பத்து தடவை தெரிச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை நன்னா இல்லைங்கிறான் அவனை. ஹீ ஐன்சர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். மீதி பேருக்கு எப்படி தெரியும், லோகத்துல இப்படி இருக்கு. ஆனா இங்க என்ன, இது ஃப்ளோ ஃப்ரம் தி ஹார்ட், தனியா வழியில வந்து. ஸோ இது நான் பண்ணினது இல்ல, இந்த ஸ்லோகங்கள்லாம் எது சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினால பக்தி ரசமானது வெள்ளமா வந்து வெளியில வந்தது. ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லிட்டு இருக்க, அது தானா வெளியில வந்தது, நானா எழுதினதில்லை. சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோததேமே முகநிசரந்தே கிரஸ்தாபி சித்திரம். இது ஒரு விசித்திரமா இருக்கு, இப்படி எழுதணும், இந்த விருத்தத்துல எழுதணும்னு நினைச்சே பண்ணல, தானா மனசுல தோணித்து அப்படியே வெளியில வருது. ஆகையால் இது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டான ஒரு கம்போசிஷன் அப்படின்னு. சிதேகா ஷடாஸ்யா, இதயத்துல இருக்கக்கூடியதான சிதக்ரி குண்டத்தில் ஏற்பட்டதான ஷடாசியா, ஆறு முகத்தினுடைய அவருடைய சுரூபம் ஹிருதி தியோததேமே, தியோததே பிரத்யோததே, ஒழிக்கின்றது. அது என்ன ஏதுன்னு தெரியல, உள்ள ஒரு ஒளி. நமக்கெல்லாம் கண்ண மூடினா இருட்டா தான் இருக்க, அவருக்கு கண்ண மூடினா உள்ள ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி வந்ததுமே என்னாச்சுனர், அந்த பத்தியங்கள் பதங்கள் தானா வெளியில வருது. அந்த வெளியில வந்ததுடைய எஃபெக்ட் தான் இதை பார்த்த ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பாக்கணும், ஒரு மனுஷன் ஒரு செயலை பண்ணும் பொழுது கை கால் இவைகள்லாம் பண்றது நான் சாட்சியா இருக்கேன்னு அந்த நிலையம் நமக்கு வரணும். நான் பண்ணுகிறேன்னு அகங்காரம் வரப்படாது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எது பண்ணாலும் நான் பார்த்தேன், நான் எழுதினேன், நான் பண்ணினேன், இல்ல நான் தான் முதல்ல சொல்றோம் இதெல்லாம் அப்புறம். ஆனா விவகாரம் என்ன, அது இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நீங்க எந்த செயலை பண்ணினாலும் அந்த செயலானது உங்களை பந்திக்காது, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. அதே போல இந்த செயல் என்ன, அகங்காரத்தினால பண்ணல, சாட்சாத் பரமேஸ்வரனே நமக்கு பண்ணினார் அப்படின்னு ஹிருதித்யோதேமே அந்த சாட்சி பாவமாக அவர் இருக்க இது நடக்கிறது அப்படி. முகர்ணிசரந்தே கிரஸ்டாபி சித்திரம். சரி, இதயத்துக்குள்ள சுப்பிரமணிய சுவாமிய பார்க்கறேன்னு நீங்க சொன்னீங்க, போன ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன், எனக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, பத்தியம் தெரியாது, கத்தியம் தெரியாது, ஆனாலும் உள்ள இதயத்துக்குள்ள ஒரு தோற்றம் ஏற்படுகிறது, ஒரு ஒரு வெளி ஒளி தோணுகிறது, அவ்வொளி ஆறுமுகமாக இருக்கு, அது சைத்தன்யம் எனக்கூடியதான் ஹோம குண்டத்திலிருந்து வெளியில வந்து தோணுகிறது, அதுல இருந்து அது எப்ப தோன்றதோ அப்பத்திலிருந்து எல்லா சொற்களும் வெளியில வருது, இது ஆச்சரியமா இருக்கு சொன்னேன். ஆமா, உங்க இதயத்துக்குள்ள இது ஆறுமுகமாக ஒரு தோணம் தோன்றதுங்கிறல, அது எப்படி இருக்கு? ஆறுமுகம் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, வேற ஏதாவது உரம் தெரியறதா உங்களுக்கு? அதை சொல்லுங்களேன், ஏன்னா நானும் தியானம் பண்ணலாமா? நான் அது சொல்லுங்க. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இந்த ஸ்லோகத்துல நாலு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு ஹாஃப் இருக்கு பார்த்தல, அது சகுணமான ஒரு சொரூபம், இன்னொரு ஹாஃப் இருக்க அது வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான சொரூபம். அப்படி அது எப்படி கம்போஸ் ஆயிருக்க? ஒரு பாதம் அல்ல, ஒரு பாதத்துல ஒரு பகுதி சகுண பிரம்மம், இன்னொரு பகுதி நிர்குணமான ஒரு பிரம்மம், உருவம் உள்ளதானது ஒண்ணு, உருவத்துக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு, உபாசனம் பண்ண வேண்டியது ஒண்ணு, அறிய வேண்டியது ஒண்ணு, அப்படி ரெண்டு பாதத்திலயும் அமைஞ்சிருக்கு. இது வேணும்னு அமைச்சது இல்லையா, அவரே சொல்லிவிட்டார், தானா வந்தது. எப்படி? மயூராதிரூடம், மயூரம், மயூரம்னா மயில், மயில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி. எப்படி இருந்துட்டு இருக்கார்? மயில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த மயிலுக்கு என்ன விசேஷம்? மயிலானது அந்த மேகத்தை கண்டதுமே தோகையை விரிச்சு ஆடும். மேகம் என்ன பண்றது? மழையை கொட்டுறது. அந்த மழையானது எப்ப வரப்போறதுன்னு நினைக்கிறதோ அப்பொழுது தோகையை விரிச்சு சந்தோஷத்தை காட்டுறது. அதே போலயே உங்களுக்கு அந்த அமிர்த பெருக்கு உங்க சரீரத்துல எப்பொழுது இறக்க போறதோ, எப்பொழுது தாங்கள் உபாசன மார்க்கத்தில் காலெடுத்து வைத்து விடவும், பல பிறவிகளில் பண்ணியிருந்தான புண்ணியத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு உபாசன மார்க்கம் கிடைக்கும் அப்படி சாஸ்திரங்கள் சொல்ற. தமேதம் வேதானுவசனேன பிராமணா விவிதிஷந்து யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனா, பல பிறவைகள்ல யஜ்ஞங்கள், தானங்கள், தபஸுகள், விரதங்கள் இவைகளா இருந்ததுனாலதான் ஏதோ ஒரு உபாசனம், சுப்பிரமணிய உபாசனமோ, முருகனை தியானம் பண்றதோ, கணபதியை தியானம் பண்றதோ இவைகள்லாம் வரும். இல்லைன்னா சாதாரணமா நமக்கு லௌகிகமான விஷயங்களுக்கே டைம் இல்லை. காலம்பரை எழுந்ததுமே முதல்ல சமையல், இன்னும் பல் வளர்க்கல, சமையல் கட்டுமே இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறான். நீ பாஸ்ட் இருந்தா தானே பிரேக்ஃபாஸ்ட், முதல்லயே என்ன ஒரு எண்ணம், சாப்பாடு. அது ஆனதுமே ஓட்டம், வெளியில ஓடணும், எதுக்க ஓடுறான்னு தெரியல, ரேட் ரேஸ், இங்க போறான் இங்க போறான் இங்க ஓடுறான் இங்க ஓடுறான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க சார். நோபடி இஸ் லேசி இன் தி வேர்ல்டு, காரியம் தான் பண்றது இல்ல, அவனுக்கு ஏதோ ஐ எம் ஆல்வேஸ் பிஸிங்கிறான், என்ன பண்றையா ஒண்ணும் தெரியல. இப்படித்தானே நடக்கிறது. அது எண்டதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணினோம்னு பார்த்தேலையானால், நம்ம நல்லது பண்ணினோமான்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஏதாவது தானம் பண்ணினோமா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணினோமா, வர்ச்சுவலா முன்னுக்கு வரா போல ஏதாவது ஒருத்தருக்கு சகாயம் பண்ணினோமா, நல்ல வாழ்க்கை ஏதாவது பண்ணினோமா, பகவானை சோத்திரம் பண்ணினோமா, ஜபம் பண்ணினோமான்னு யோஜனை பண்ணி பார்த்தேன்னா, ஏதோ 1% ஆஃப் 24 hours பண்ணினா கூட பரவாயில்ல, அவ்வளவு தேரலேன்னே விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, டைம் முழுக்க போயிடுது, யாருக்கு போகல? உதயாமின்யோ சாயம் பிராத சுஷிர வசந்த புனராயாத, காலமே வருது, சாயங்காலம் வருது, மறுபடியும் காலம் வருது, சரத்காலம் போறது, சுஷிர காலம் போறது, வசந்த காலம் போறது, ஒவ்வொரு வருஷமும் போயிடுறது. என்னடா ஆச்சுன்னர், ஒவ்வொரு வருஷம் ஆனது டெய்லி டெய்லி கிழிக்கிற கேலண்டர்ல கிழிச்சுட்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணார்பணம் அகரஹா போயிட்டே இருக்கு, கடைசியில என்ன ஆச்சுன்னா அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம், ஒன்னு முன்னுக்கு வரலையே. ஆகையா அந்த பகவான நம்ம நினைக்கணும்னு அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு, மயூராதிரூடம், அந்த மயிலானது எப்படி அந்த மேகத்தை கண்டதுமே ஆனந்தமாக தோகையை விரிச்சு விளையாடுறதோ அதே போலயே நம்ம மனசுக்குள்ளையும் எப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி தோடுறதோ எப்பொழுது தாங்கள் உபாசனா மார்க்கத்துல வந்து விட்டீங்களோ அப்பொழுதே அமிர்த பெருக்கு ஏற்படுறது, சந்தோஷம் மனசுக்கு ஏற்படும். அதோட இல்ல நான் இதை செய்கிறேன் என கூடியதான ஒரு எண்ணம் அகங்காரம் குறையுது. அதனாலதான் மயூராதிரூடம், மயில் மேல அவர் பட்டும் படாம உட்கார்ந்துட்டு இருப்பார். மயிலுக்கு வந்து ஒரு இது இருக்காது. அதனாலதான் கோயில்லையும் பாருங்க, மற்ற எல்லா வாகனங்களும் வாகனத்துக்கு மேலேயே நன்னா உட்கார்ந்து இடம் போட்டிருக்கும். சுப்பிரமணிய சுவாமி வாகனத்துக்கு மட்டும் அந்த மயிலுக்கு மேலேயும் தொடாமல் மேல பீட்டம் இருக்கும். அதுக்கு மேலதான் உட்காந்துருக்காரு. மயில் மேல உட்கார்ந்த மாதிரின்னு சொல்வா சில பேர், அது விவகாரம் என்ன, அதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. மயூராதிரூடம் ஒண்ணு, அந்த மயூரம்ங்கிற ஒரு பதத்துக்கு ஒரு விசேஷம் ஒண்ணும் இருக்கு. என்ன அர்த்தம் அந்த மயூரம்ங்கிறதுக்கு? நான் சாதாரணமாக இந்த மயில்னு சொன்னேன், இந்த மயில் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்காதான். மயிலுக்கும் பாம்புக்கும் பரஸ்பர விரோதம். அது பாருங்க, அந்த சிவனுடைய குடும்பத்துல பாம்பு இருக்கு, பக்கத்துல மயில் இருக்கு, பரஸ்பர விரோதமா இருக்கு இல்லையா? கணபதி இருக்கார் யானத்துல, அம்பாளி வாகனம் சிம்மம் இருக்கு, விரோதமா இருக்கு. என்ன சுவாமியார், அத்தனை விரோதத்திலையும் இருந்துட்டு இருக்கு குடும்பம்னு அப்படிதான் இருக்கும். ஆட்டுக்காரி ஒண்ணு சொன்னா புருஷனுக்கு பிடிக்காது, இவர் சொன்னா அவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் நடக்கிறதுன்னு. இது விவகாரம் என்ன, லோகத்துல அப்படித்தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? வெவ்வேறு இடத்துல பிறந்து வெவ்வேறு இடத்துல வளர்ந்து ஒன்னா வாக்கப்பட்ட பிறகு ஒரே ஐடியா இருக்கணும்னு இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும்னு அர்த்தம். அதே போல இந்த சுப்பிரமணிய சுவாமியை சொன்னோமையானால், உபாசனம் பண்ணினோமையானால் தாம்பத்தியம் வளரும், சண்டைகள் குறையும். சாதாரணமாக கல்யாணம் ஆனப்பறம் மனசை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு பண்றது சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்வா. சொன்னா என்னாகும், அதை அனுஷ்டானம் பண்ணின அவளுக்குள்ள ஒரு பிரீதி ஏற்படும் அப்படின்னு. அதனால மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம், ஏதோ இப்படி கல்யாணத்துல வச்சிருக்கிற அபிப்பிராயம் வச்சு சௌக்கியமா இருக்க முடியும் பண்ணிட்டு இருக்காரா? மகா வாக்கிய கூடம் தத்துவமசி அகம் பிரம்மா அஸ்மி பிரஜானம் பிரம்மா, இப்படிப்பட்ட அயமாத்மா பிரம்மா எனக்கூடியதான மகா வாக்கியங்களுக்குள்ள ரகசியமா இருக்காரு. இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு, என்னதுன்னு குஹன்னு பேர். அவருக்கே சார் குஹர்னு பேரு அப்படின்னா, யோவே தனிஹி தம் குஹாயாம், உங்க இதயத்து குஹையில இருந்துட்டு இருக்க, அதான் சிதேக்கான சிதக்கினின்னு சொன்னேனோ இல்லையோ, அப்படிப்பட்டதான குஹைக்குள்ள இருக்கார். குஹையில இருக்கிறதுனா அதுக்கு குஹர்னு பேர் வச்சு. குஹைக்குள்ள எது இருக்க? சைத்தன்யம் இருக்கு. குஹைக்குள்ள எது இருக்க? சாட்சாத் பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மன் தான் சுப்பிரமணிய சுவாமி. ஆகையால் இவர் எப்படி மகா வாக்கிய கூடம், இந்த சுப்பிரமணிய சுவாமியை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் என்ன? ஏதோ சாதாரணமான வேத வாக்கியங்களோ மற்ற மறைகள் இல்ல, உயர்ந்ததான மறைகள், மறைகளுக்கெல்லாம் சிறந்ததான மகா வாக்கியங்கள் தான் வர சொல்றது. மகா வாக்கிய கூடம் அந்த மகா வாக்கியங்களை கூட நேரா சொல்லலையா, அது ரகசியமா சொல்லாம சொல்றது, அது இப்படி என்று நேரா சொல்லாமல் சொல்றதுன்னே. சில பதார்த்தங்கள்னா நேரா சொல்லப்படாது, சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு கொஞ்சம் சக்கரை கொடுத்து சாப்பிட்டார், அப்புறம் வெள்ளத்தை கொடுத்து சாப்பிட்டார், தேனை கொடுத்து சாப்பிட்டார், சாக்லேட் கொடுத்து சாப்பிட்டார், எல்லாம் சாப்பிட்டாச்சு. பிறகு கேட்டு அது எப்படி இருந்ததுன்னு திதிப்புன்னு, இன்னொன்னுன்னு திதிப்புன்னு, அதுக்கு வேற இன்னொன்னு தேனை கொடுத்தனே திதிப்புன்னு, சாக்லேட்டு திதிப்பு, எல்லாமே திதிப்புங்கள், எல்லாம் ஒரே ருச்சி தானே. இல்ல இல்ல சார், இது வேற திதிப்பு அது வேற திதிப்புன்னு. ஓஹோ, எல்லாமே ஸ்வீட்டா இருந்தாலும் ஸ்வீட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கிறோம். மைசூர் பாக் சாப்பிட்டா ஒரு மாதிரி, பாதுஷா சாப்பிட்டா அதான் அது திதிப்பே இல்லையா, பேட் ஷார்னா சரியா, திதிப்பே இல்லையெல்லாம் என்ன பண்றது, வெறும் மாவா தான் இருக்கு, அது சக்கரை வேற குறைச்சா போட்டிருக்கா, சரியா இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், எல்லாம் திதிப்பு திதிப்புங்கிறல, இந்த திதிப்புக்கும் அந்த திதிப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்வீட்னஸ் அண்ட் தட் ஸ்வீட்னஸ். அவன் போயிட்டான், ஓடி போயிடுறேன். மதுர ரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆக்கியாத்தும் சக்கியம், சரஸ்வதி மாதாவே இறங்கி வந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடியதான வேற்றுமையை சொல்ல முடியாது. அப்படி சில பதார்த்தங்கள் நீங்க அனுபவிக்கலாம், எதாவது காண்ட் பி எக்ஸ்பிரஸ்ட், அனுபவிக்கலாம், அதை பத்தி இல்ல. அது எப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான், எச்சரிக்கை சொல்ல முடியாது. அது மாதிரி மகா வாக்கியங்கள் கூட அந்த சுப்பிரமணிய சுவாமிய நேரா சொல்ல முடியலையா, ஏதோ அப்படியே காட்டுறது, கிட்ட போய் காட்டுறது, நீங்களே பார்த்துங்கோட்டு. சோ உங்க மனச சுப்பிரமணிய சுவாமிக்கு கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு இனிமேல நீங்க தான் பார்க்கணும். அதனால மகா வாக்கிய கூடம், மகா வாக்கியத்தினால சொல்லப்படவில்லை, மகா வாக்கியத்தினால் மறையப்பட்டிருக்கிறவர் உங்களுக்கு காட்டப்பட்டது. மகா வாக்கிய கூடம், இது முதல்ல சொன்னது மயூராஜனோட வித் அ ஃபார்ம் சொன்னேன், மகா வாக்கிய கூடம் ஃபார்ம்லெஸ் பிரம்மம். அதே மாதிரி மனோஹாரி தேகம், அவருடைய சரீர காந்தி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தரம் பார்த்தாலே எல்லோரையும் மனச கவர்றது. அதனாலதான் அவருக்கு குமாரஹான்னு பேரு, குழந்தாய். இந்த குமாரங்கிற பேர் இருக்கு, அது சுப்பிரமணிய சுவாமிக்கும் கிருஷ்ணனுக்கு தான், மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பேர் கிடையாது. குமாரஹா அப்படின்னு பேர். இந்த குமாரன்கிற பேர்னா குச்சித மாரஹா, மன்மதனையும் தோக்கடிச்சவா, அழகுல அவ ரெண்டு பேருக்கு அவ்வளவு அழகா, அழகன்னு பேர் இருக்கு. இந்த ரொம்ப அழகா இருக்கிறவரையார் குழந்தை பருவத்துல சுப்பிரமணிய சுவாமியும் எங்க கிருஷ்ணனும், அதனால இவருக்கு குமாரன், அழகான உருவம் உள்ளவர். ஆயல் மனோகாரி தேகம், புருஷர்களா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும் எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான அழகான ஒரு சரீரத்தோடு உடையவர். மனோகாரி தேகம், மனசை கவர்ந்து போறது. அந்த உருவத்தை பார்த்த பிறகு வேற என்ன பார்க்கணும்னு தோணல, அப்படிப்பட்டதான மனோகாரி தேகம். இன்னும் எப்படி இருக்கார், மகச்சி தகேகம். அவருடைய வீடு எங்கே சார் இருக்குன்னு, சுப்பிரமணிய சுவாமிக்கு வீடு எங்கே இருக்குன்னு, மகான்களுடைய மனசு, சாதாரணமானவர்கள் யோகிகளா இருக்க பார்த்தீங்களா, மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் வந்தப்ப அசையாம நிறுத்தினேல, அப்படிப்பட்டதான மகான்களுடைய மனசே அவர் வீடா வச்சுருக்க. மகானுடைய மனசுல என்ன இருக்கு, சைத்தன்யம் இருக்கு. அவ எப்பொழுதும் அந்த சைத்தன்யத்தை தியானம் பண்ணிட்டே இருக்க. உள்ளூர நான் நான் ஒரு கான்சியஸ்னஸ் தோன்றது பார்த்தீங்களா, அதை தியானம் பண்ணிருக்காள். சோ அப்ப அவருடைய உருவம் என்ன, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படி மனோஹாரி தேகம், மகச்சித்தகேகம், மகிதேவ தேவம், மகாவேத பாவம், மகிதேவ தேவம். இந்த லோகத்தில் இருக்கிற அந்த நர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு மகிதேவாள்னு பேரா, பூதேவாள், பூசுராள்னு பேர், பூமியில இருக்கிற தேவதைகள் அப்படின்னு. இந்த அந்தணர்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. அவ வந்து தேவதைகள் மாதிரி இருக்கணும், தேவதைகளுக்கு காருண்யம் ஜாஸ்தி, எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவ. அவ மாதிரி இருக்கணுமா, புலனை அடக்கி இருக்கணும், மனசை அடக்கிட்டு இருக்கணும், இவைகள்லாம் இருந்தா தேவதைகள்னு சொல்லலாம். அப்படி இருக்கணும் அந்தணர்கள், அதனால அவளுக்கு மகிதேவாள்னு பேரா. மகிதேவ தேவம், தேவதைகளுக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்தணர்களுக்கெல்லாம் தேவதையா இருக்கிறவர், மற்றவர்களுக்கு இல்லையா, இல்ல இந்த குணங்கள் யார் யார் இருக்கோ அத்தனையும் காப்பாத்துறவர். மகிதேவ தேவம், இது சகுணஸ்வரூபம் சொன்னார். நிர்குணமா மகாவேத பாவம், வேதங்களுடைய தாத்பரியார்த்தம், பர்பர்ட், டோட்டல் இன்டென்டட் மீனிங் என்ன. சாதாரணமா ஒரு மீனிங் ஒண்ணு சொல்லலாம் சென்டென்ஸ்ல, அதுக்கு ஒரு இன்டென்டட் மீனிங் ஒண்ணு இருக்கு. அந்த இன்டென்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் என்ன, அதான் அந்த பிரம்மம். நீங்க என்ன வேதங்கள்னா, அக்னிமேல புரோஹிதம்னு அக்னிய ஸ்தோத்திரம் பண்ணாலோ, இந்திர ஸ்தோத்திரம் பண்ணினாலோ, எல்லா வேதங்களும் சர்வே வேதாய பதமாமந்தி சர்வாணித வேதம் அப்படின்னு எல்லா வேதங்களும் எந்த ஒரு தத்துவத்தை சொல்றதோ, அந்த தத்துவமானது எந்த ஒரு சொல்லால சொல்லப்படுறதோ, ஓங்கார வடிவமான அந்த பிரணவம், அந்த பிரணவ வடிவமாக பரமாத்மா இருக்கார். ஓங்காரம் இருக்கே அதான் பிரணவம், அந்த ஓங்கார வடிவமாக அவர் இருக்கார். ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தீர்மானமாயி, பிரம்மமான நான் தான் அர்த்தம்னு அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரா. அதனால அவருக்கு என்ன பேரு, சிவகுருன்னு பேர், பரமேஸ்வரனுக்கே சொல்லி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு சிவகுரு அப்படின்னு பேர், அப்பனுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் மகாவேத பாவம், மகாவேதத்தினுடைய பாவம், மகாவேதத்தினுடைய சொல்லுக்கு பொருள் அல்ல, மகாவேதங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு அர்த்தத்தை சொல்றதோ அதனுடைய தாத்பரியம், அதனுடைய அபிப்பிராயம். அப்படி மகாதேவ பாலம், அவர் யார் சார், மகாதேவ பாலம், மகாதேவன, அவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதயே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதே தேவாய நமஹ. அப்படி மகாதேவர். இந்த மகாதேவன் சொன்ன பரமேஸ்வரன் தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. அந்த தேவதைகளுக்குள்ள மகத்துவமா எப்படி எப்பொழுதும் ஆனந்த வடிவமாகவே இருக்கிறார். துன்பம்ங்கிறது அவர்கிட்ட வந்ததே கிடையாது. எப்பொழுதும் டான்ஸ் ஆடிட்டே இருக்க, யாராவது கவலை இருந்தா டான்ஸ் ஆட முடியுமா? கவலையோட ஏதோ அழுதுண்டு பரீட்சை எழுதுறான், அதெல்லாம் பண்ணலாம். இஷ்டம் இல்லாம சமைக்கிற மாட்ட பொண்ணு இல்ல மாமியார்னு வச்சுக்கலையே, அவளை வைக்கணும் முழுக்காது. இஷ்டம் இல்லாம சில காரியங்களை பண்ணலாம், ஆனா இஷ்டம் இல்லாம டான்ஸ் ஆட முடியுமோ? மனசுல கவலை இருக்கும் பொழுது ஆட முடியுமா? முடியாது. பரமேஸ்வரனும் எப்பொழுதுமே டான்ஸ் ஆடிட்டே இருக்காராம். எப்படி உலகம் அழியறதா இருந்தாலும் அவர் பாட்டு காட்டிட்டே இருக்கார். ஏன்னா ஆனந்த வடிவமா உள்ளவர். அப்படிப்பட்டதா அந்த பரமேஸ்வர் இருக்காரு. அவருடைய பிள்ளை மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் உலகத்துல ஏஷதே துர்விதரணா ஏஷாம் லோகானாமதம் பேதாய அப்படின்னு எல்லா உலகங்களையும் துதித்து எல்லா காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடியதார சுப்பிரமணிய சுவாமிக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு உணவு ஸ்லோகம். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மகிதேவ தேவம் மகாபேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் சுப்பிரமணிய சுவாமி, ஏன் சார் மலையில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்? இல்ல இல்ல, மலையில உட்கார்ல சமுதிர கரையில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன் அங்கெல்லாம் போட்டு பீச்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்? சமுதிர கரையில போய் உட்காரணும், டேஞ்சர் ஆச்சு, சுனாமி வந்தா கஷ்டமாயிடுமே, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவரே சார் சமுதிர கரையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கார் சொல்றார். யதாமத் சந்நிதானம் கதா மாணவாமே பவம் போதி பாரம் கதாத்தே ததைவா. எப்பொழுது மனுஷியாள்னா என் காலடிக்கு வந்துவிட்டாளோ, அப்ப அவளுடைய துன்பங்கள் எல்லாம் சமுத்திரத்துக்கு போயிடுதான். மகாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவா இதிவ்யஞ்சயன் இப்படி காட்டிக்கொண்டே சிந்து தீரே யாஸ்தே சமுத்திர கரையிலேயே வந்து உட்கார்ந்துருக்கேன், என் காலடியில வந்தேனால் உங்க துன்பங்கள் எல்லாம் சமுத்திரத்துக்கு போயிடுது. இன்னும் உங்களுக்கு சமுதிரமான திரும்பி வருமா? வராது. ஆகையால் அப்படி போயிடுது போயிடும் காட்டுறதுக்காக தான் சமுதிர தீரத்தில் உட்கார்ந்துருக்கார திருச்செந்தூர்ல. இதிவ்யஞ்சயன் சிந்து தீரே யாஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இப்படி ஒவ்வொரு இடத்துல பணியிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கார், திருச்செந்தூர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு ஊரையும் சொல்லிட்டு அந்தந்த ஸ்வரூபத்தையும் சொல்லி அதனுடைய விசேஷத்தை அழகா சொல்லக்கூடியதான அத்தியுதமான ஸ்லோகங்கள். இதுல ஒரு மூணு ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்தோம். மற்ற